ஓம் சிவாய நம. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ ஆதி அநாதியோமாகே எனக்கு ஆனந்தமாயறிவாய் நின்றிலங்கும் ஜோதி மவுனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோடி.
சென்ற வகுப்பில் ஆனந்த கழிப்பு பாடல்களை பார்ப்பதற்கு முன் முகவுரையாக சில கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம். அவைகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு மேலும் அந்த முகவுரையை பூர்த்தி செய்து நாம் இன்று முதல் பாடலுக்குள் செல்லலாம். நாம் பார்த்த முதல் கருத்து ஆசிரியருடைய வாழ்க்கை குறிப்பு. அதை தொடர்ந்து நாம் பார்த்தது தாயுமானவர் பாடல்களில் என்னென்ன கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்று பார்த்தோம். அதில் முதலாக அடங்கி இருக்கின்ற கருத்து சகுண பிரம்ம அல்லது ஈஸ்வரனுடைய வர்ணனை. ஈஸ்வரன் என்பது அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற தத்துவமாக இருக்கின்றார். பிறகு நாம் அன்றாட வழிபடுகின்ற இஷ்ட தேவதையாகவும் இருக்கின்றார். இங்கு தாயுமானவர் இஷ்ட தேவதையாக இருக்கின்ற ஈஸ்வரனையும் அனைத்துக்கும் அவர் காரண ரூபமாக அனைத்துமாகவும் இருக்கின்றார் என்ற கருத்தையும் பல பாடல்களில் விளக்கி இருக்கின்றார். பிறகு அடுத்ததாக தாயுமானவர் பாடல்களில் அமைந்திருக்கின்ற கருத்து நிர்குண பிரம்ம சொரூப வர்ணனம். மாயா தத்துவத்தை நீக்கி சுத்தமாக பரம்பொருளாக இருக்கின்ற தத்துவத்தை பல இடங்களில் ஆசிரியர் பாடி இருக்கின்றார். அந்த இடங்களிலெல்லாம் உபனிஷத்தில் பேசப்பட்டுள்ள பல சொற்களை பல சமஸ்கிருத சொற்களை கையாண்டு இருக்கின்றார். பிறகு மூன்றாவதாக அவர் பேசியது சாதகர்கள் கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள். அந்த சாதனைகளை பற்றித்தான் அதிகமாக பேசியிருக்கின்றார் என்று பார்த்தோம். அதில் விவேகம், வைராக்கியம், குருவினுடைய தேவை, பக்தி இவைகளையெல்லாம் பேசியிருக்கின்றார் என்ற இடத்தில் நாம் ஒரு விசாரத்தை ஆரம்பித்தோம். ஒரு சாதகன் என்னென்ன படிகளையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற விசாரத்தை ஆரம்பித்தோம். அதில் முதலில் மனிதர்களை எப்படி பிரித்தோம்? விஷயி என்று பிரித்தோம். விஷயி என்றால் போகத்தை நாடுபவன், இன்பத்தை நாடுபவன். அவனுடைய வாழ்க்கையில் லட்சியமே இந்திரியங்கள் வழியாக மனதில் அனுபவிக்கப்படுகின்ற லௌகிக சுகம். இந்த விஷயி இவனை நாம் இரண்டாக பிரித்தோம். தர்மத்தின்படி விஷயத்தை அனுபவிப்பவன், தர்மத்தை தியாகம் செய்து விஷயத்தை அனுபவிப்பவன். நாம் தர்மத்தை விட்டவனை பற்றி பேசவில்லை. தர்மப்படி இவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தால், அவன் ஒரு போகியாகவே இருந்து வந்தால் அடுத்த நிலைக்கு எப்படி உயர்வான் என்று நாம் பார்க்கையில் விஷயி விவேகியாக மாறுவான் என்று பார்த்தோம். விவேகி என்றால் என்ன? தான் அனுபவிக்கின்ற இந்த போகத்தில் உள்ள குறைகள் அவனுக்கு தெரியும். இவைகள் நிலையற்றது என்ற அறிவை அவன் அடைவான். இப்ப யார் எந்த நிலைக்கு வருகிறார்கள்? ஒருவன் தர்மப்படி போக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் காமிய பிரார்த்தனையாகவே இருந்திருந்தாலும் அந்த தர்மத்தின் பலனாக இவனுக்கு அறிவு ஏற்படுகிறது. என்ன அறிவு? என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் இந்த உலகம் கொடுக்கின்ற இன்பம் அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு லட்சியம் இருக்கின்றது என்ற ஒரு அறிவு இவனுக்கு ஏற்படுகிறது. அவனை நாம் விவேகி என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து, பலர் விவேகத்தை அடைந்த போதிலும் மீண்டும் பழக்க வாசனையினால் அவன் அதே விஷயத்தை நோக்கியே சென்று கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு விவேகம் இருக்கின்றது, ஆனால் வைராகியம் வரவில்லை. இப்ப நம்முடைய மனதையே பார்த்தாலும் நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு புரிந்து கொள்வதற்கு முன் எப்படி சில விஷயங்களை குறித்தே சென்று கொண்டிருந்தோமோ, அதே போல் அறிவு வந்ததற்கு பிறகும் நாம் என்ன செய்கின்றோம், பொருள்களை விடாமல் அதன் பின்னே செல்கின்றோம். அப்பொழுது இருக்கின்ற நிலை என்னவென்றால், விவேகியாகிவிட்டான் ஆனால் வைராகி ஆகவில்லை. வைராகியாகவில்லை என்றால் அந்த பொருளிலிருந்து இவனால் விலக முடியவில்லை, மீண்டும் மீண்டும் அந்த பொருளிலேயே அவன் செல்கின்றான். இப்ப இந்த நிலையில்தான் ஒரு சாதகன் அதிக காலத்தை கடக்கின்றான். தாய்மானவரும் இந்த நிலையில் அதிக காலம் இருந்திருக்கின்றார். காரணம், அதிக பாடல்கள் இந்த நிலையிலிருந்து பாடி இருக்கின்றார். எந்த நிலையிலிருந்து, எனக்கு அறிவு வந்து விட்டது ஆனால் அந்த அறிவு எனக்கு பயன்படுவதில்லை. தெரியாமல் இருந்திருந்தாவே நன்றாக இருக்கும் போல் இருக்கிறது, எனக்கு அறிவை கொடுத்து பிறகு அதனுடைய பலனை கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்று அவர் புலம்பல் அதிகமாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த பாடல்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நமக்கும் வைராகியம் வருவதற்கு உறுதுணையாக அமையும். அதில் தான் ஒரு சில பாடல்களை நாம் எடுத்து பார்த்தோம். அந்த பாடல்கள் தான் தாயுமானவர் பாடல்களில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு நான் சில உதாரணம் எடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அது மேல்மேலும் மேல்மேலும் எல்லா இடத்திலும் விருந்தோடு இருக்கின்றது. எங்கெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய புலம்பலை அவர் வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற உதாரணத்துக்கு இப்பொழுது மீண்டும் ஒரு சில பாடல்கள் பார்ப்போம். அப்பொழுதுதான் அந்த சாதகனுடைய மனநிலையை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். கூறுகின்றார் ஒரு இடத்தில், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன். இந்த இடத்துல என்ன சொல்றார், வாழ்க்கை அனைத்தும் மயக்கம் என்று அறிந்தேன் என்றால் பொய் என்று அறிந்தேன். தேர்ந்தவாறே நான் அப்பால் ஒரு வழி பாராமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். எனக்கு இது பொய்னு தெரிந்தாச்சு. தெரியாம இருக்கும் பொழுது பொய்ய நோக்கி ஓடுவதில் தவறில்லை, ஆனால் இது எனக்கு பொய் என்று தெரிந்தும் அப்பால் ஓர் வழி பாராமல் தாழ்வு பெற்று இருந்தேன். நான் தாழ்மையுடன் இங்கேயே இருந்தேன். பிறகு மனம் நொந்து அவர் கூறுகின்றார், இது என்ன மாயம், ஊழ்வினையோ அல்லது உன் திருக்கூத்தோ. இது என்ன மாயம், இது என்னுடைய ஊழ்வினையினால என்னுடைய அறிவு எனக்கு பயன்படவில்லையா, அல்லது இறைவா இது உன்னுடைய திருக்கூத்தோ, இன்னும் பாலவதிப்பட எனக்கு முடியாது, இனி நான் அவதிப்பட்டு இருக்க எனக்கு முடியாது. காரணம், அறிவு வந்து விட்டது ஆனால் அந்த அறிவின்படி என்னால் வாழ முடியவில்லை. இது போன்ற பல பாடல்கள் இருக்கின்றது. மீண்டும் ஒரு பாடலை எடுத்துக்கொள்வோம். ஆனந்தமான பரம் என்ற இடத்தில் 9வது பாடலை இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்கின்றோம். புத்தகத்தில் 61வது பக்கம். இந்த பாடல் மிக அழகாக அவர் வர்ணித்திருக்கின்றார். என்ன சொல்கின்றார், எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. நான் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் இதயம் ஒடுங்கவில்லை, என்னுடைய மனம் அமைதிப்படவில்லை. பிறகு எப்படித்தான் தன்னுடைய மனம் இருக்கின்றது, யான் என்னும் அகந்தை தான் எல் அளவும் மாற இல்லை. இந்த நான்கிற அகந்தை இருக்கே, அது ஒரு எல் அளவும் கூட எனக்கு செல்லவில்லை. இவ்வளவு காலம் நான் சாதனையில் ஈடுபட்டிருந்தாலும் கற்றேன் கேட்டேன் அனைத்தும் செய்தேன், ஆனால் இந்த நான்கிறது எல் அளவும் மாற இல்லை. அது மட்டும் இல்லாம இருந்தா பரவாயில்ல, அதிகம் வேற ஆயிருக்கு. நான் கற்றுள்ளேன் கேட்டுள்ளேன் என்று அதிகமும் ஆயிருக்கே தவிர எல் அளவும் மாறவில்லை. யாதினும் அபிமானம் என் சிந்தை மிசை குடிகொண்டது. எல்லா இடத்திலையும் எனக்கு அபிமானம்தான் இருக்கின்றதே தவிர, பிறகு எனக்குள்ள ஏதாவது நல்ல சில குணங்கள் வந்துள்ளதா என்றால், ஈகையோடு இரக்கம் என் ஜென்மத்தும் நான் அறிகிறேன். ஒரு ஈகை இரக்கம் இதெல்லாம் என்னுடைய ஜென்மத்திலும் நான் அறியவில்லை. சீலமோடு தவ விரதம் ஒரு கனவில் ஆயினும் தரிசனம் கண்டு அறியேன். சரி, நிஜ வாழ்க்கையில தான் இப்படினா, கனவுலையாவது எப்பாவது நான் நல்லவனா இருப்பனான்னா அதுவும் இல்லைங்கிறார். கனவிலும் நான் ஒழுக்கமானவனாக இருக்கவில்லை. பொய்த்த மொழி அல்லால் மருந்துக்கும் மெய்மொழி புகன்றிடேன். அதாவது மருந்துக்காவது உண்மையை சொல்றதுன்னா அதுவும் கிடையாது, நான் பொய்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பொய்யையே பேசிட்டு இருக்கேன். மருந்துக்கு பேச்சுக்காவது எப்பாவது உண்மை பேசுவேனா என்றால் அதுவும் கிடையாது. பிறகு நான் என்ன பண்ணிருக்கேன், கற்றிருக்கின்றேன் கேட்டிருக்கின்றேன். ஆகவே போதிப்பது அல்லாது மற்றவங்களுக்கு நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேனே தவிர இறைவனுடைய அருளை நான் வாங்கவில்லை. பிறகு அடுத்த பகுதியில சொல்றார், அனைத்து குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனிமிசை உண்டோ சொல்லாய். அனைத்து விதமான குணங்களிலும் கேடு உடையவர்கள் இந்த உலகத்துல என்ன போல யாராவது இருக்கிறார்களா? எல்லா குணக்கேடும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று தன்னை மிக மிக நொந்து கொள்கின்றார். ஒரு ஆன்மீக சாதகனுடைய வாழ்க்கையில் முதலில் என்ன செய்வான், இந்த உலகம் என்னை மோகத்துக்கு உட்படுத்துகிறது என்று உலக நிந்தனை செய்வார். தாய்மானவர் செய்துள்ளார், பொருள்கள் மற்ற போக பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவைகளை நிந்தனை செய்துள்ளார். இவ்விதம் லோக நிந்தனை முதல்ல செய்வார். பிறகு கொஞ்சம் பக்குவம் வந்தவுடனே உலகத்தை நிந்தனை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதை பார்த்து மயங்கிற என்னுடைய மனதில்தான் குறை இருக்கின்றது என்று தன்னையே நிந்தனை செய்வார். அது ஆத்ம நிந்தா என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த சாதனைகளை பற்றி பாடிய பாடல்களில் லோக நிந்தா ஆத்ம நிந்தா இவைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் உலகத்தை அவர் நிந்தித்தது அதிகமாக இல்லை, தன்னையே அவர் நிந்தித்தது பல இடங்களில் இருக்கின்றது. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா அதற்கு ஒரு 50 கிளாஸை எடுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை நிந்தித்திருக்கார்னா எல்லா இடத்திலும் அது வந்து ஊடுருவி இருக்கின்றது. எனக்கு அறிவு இருக்கின்றது ஆனால் அதன்படி வாழ முடியவில்லை என்று பல இடங்களில் தன்னை நாய்க்கு கீழாக பேசி நொந்து கொண்டு இருக்கின்றார். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவர் வாழ்ந்த ஒரு ஸ்டேஜ், வாழ்க்கையில ஒரு பகுதியில் அப்படி வாழ்ந்துள்ளார். இப்ப இது சாதனை. இப்ப இந்த நிலையில தான் ஒரு சாதகன் அதிக காலம் வாழ்வான். எது? விவேகத்திலிருந்து வைராகியத்தை அடைகின்ற நிலை. இப்ப இந்த நிலையில தாய்மானவர் எதை உணர்ந்தார், என்னுடைய சுய முயற்சியை மட்டும் வைத்து கொண்டு நான் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அடையலாம், ஆனா இந்த மனப்பக்குவம் வைராகியம் என்று ஒன்றை அடைய என்னுடைய சுய முயற்சி போதாது, இறைவனுடைய அருளினால்தான் இது கைகூடும் என்று உணர்ந்து இறைவனுடைய அருள் எவ்வளவு தேவை என்று பல இடங்களில் பிறகு பாடுகின்றார். காக்கை வந்து கோடி கோடி காக்கை கூடி நின்றால் ஒரு கல் முன் எதிர் நிற்குமோ, அதுபோல எனக்கு எவ்வளவு வினைகள் இருந்தாலும் உன்னுடைய பக்தியின் முன் எதிர் நிற்குமோ என்று இறைவனுடைய பக்தியினுடைய தேவையை உணர்ந்து பல இடங்களில் பாடி இருக்கின்றார். இப்ப சாதனைகளை பற்றி தாய்மானவர்கள் எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், முதலில் அறிவு தேவை என்று பேசிய அவர், அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அந்த அறிவு நமக்கு துணை புரிய வேண்டும் என்று வைராகியத்தினுடைய தேவை. அதற்கு உலகத்தை நிந்தித்தல் தன்னை நிந்தித்தல் இவைகளையெல்லாம் செய்து பிறகு இறைவனுடைய பக்தி தேவை என்று பேசி இருக்கின்றார். இனி அதற்கு அடுத்த சாதனையாக அவர் பேசியிருப்பது, இறைவன் எப்படி அருள் புரிவான் என்ற கேள்வி வரும்பொழுது ஒரு இடத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மாடை மேய்ப்பவன் மாட்டுக்கு உதவி செய்வது அல்லது அது வேறெங்காவது விழுக சென்றால் தடியில அடித்து அதை அவன் காப்பாற்றுவான். அப்படி பகவான் நம்மை குச்சி எடுத்து காப்பாற்ற மாட்டாராம். நமக்கு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் முடிவு செய்து விட்டால் சரியான அறிவும் சரியான இணக்கத்தையும் நமக்கு கொடுப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக குருவினுடைய திருவருளை பற்றி பேசுகின்றார். எனக்கு இப்படி ஒரு குருவினுடைய அருள் கிடைத்தது, நான் இப்படி ஒரு குருவை அடைந்தேன் என்று குருவினுடைய திருவருளை பற்றி பிறகு பேசுகின்றார். எப்பொழுதுனா அந்த சத்சங்கத்தினுடைய உதவியினால்தான் நான் விவேகத்தை பெற்று பிறகு வைராகியத்தை அடைந்தேன். இறைவன் எனக்கு நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுத்தான், நல்ல குருவை எனக்கு கொடுத்தார். ஒரு இடத்துல சொல்ல போறார், இந்த ஆனந்த கழிப்பிலேயே சொல்ல போறார், இறைவன் குருவை கொடுத்தார்னு சொல்றதை விட்டு இறைவனே எனக்கு குருவாக வந்தார் என்று குருவையே அவர் இறைவனாக பார்த்து வர்ணிக்கின்றார். இவ்விதம் அவர் தன்னுடைய வைராகியத்தை அடைந்ததாகவும் அதற்கு இறைவனுடைய அருள் துணை புரிந்ததாகவும் வர்ணிக்கின்றார். பிறகு அடுத்த நிலை ஒரு சாதகன் செல்ல வேண்டியது என்னவென்றால், முதலில் விவேகத்தை அடைந்து பிறகு மிக கடுமையான உழைப்புடனும் இறைவன் அருளுடனும் வைராகியத்தை அடைந்து பிறகு குருவினுடைய துணையை அடைந்து அவன் சில காலம் விசாரத்தில் ஈடுபடுகின்றார். அந்த விசாரத்தில் ஈடுபடும் பொழுது இவனுக்கு வைராகியம் பூர்த்தியாகின்றது, மன தூய்மை அடைகின்றது, அறியாமையானது நீங்குகின்றது. அப்பொழுது ஒரு சாதகன் முதலில் விஷயி போகியாக இருந்தவன் விவேகியாக மாறி பிறகு விராகி வைராகியாக மாறி இப்பொழுது ஞானியாக மாறுகின்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து செல்கின்ற பாதை. ஆன்மீக பயணம் எப்படி என்றால், போகியாக இருந்து பிறகு விவேகியாக மாறி பிறகு விராகி என்றால் வைராகியாக மாறி பிறகு ஞானியாக அவன் மாறுகின்றான். எப்பொழுது என்றால், இந்த வைராகியாக இருப்பவன் குருவின் துணை கொண்டு சாஸ்திர விசாரத்தின் மூலமாக அவனுக்கு ஞானம் வாய்க்கின்ற, அதையும் பல இடங்களில் அவர் வெளிக்காட்டுகின்றார். பிறகு ஒரு சாதகன் கடக்க வேண்டிய அடுத்த நிலை என்ன என்றால், அவனுக்கு ஞானம் வந்துவிட்டது, முதலில் இருந்த விவேகம் இந்த உலகம் நிலையற்றது என்பது. முதல்ல விவேகின்னு சொன்னோம், போகியாக இருந்தவன் விவேகியாக மாறுறான்னா அப்போ அவனுக்கு இருந்த விவேகம் இந்த உலகம் நிலையற்றது, இது என்னுடைய லட்சியம் அல்ல. பிறகு அந்த விவேகத்தின் துணை கொண்டு வைராகியாகின்றான். பிறகு குருவிடம் வந்து இங்கு அடையும் ஞானம் எது நிலையானது என்கின்ற பரபிரம்ம ஞானத்தை அடைகின்றான். முதல்ல இருந்த அறிவாளி விவேகி உலகம் நிலையற்றது, அது சாஸ்வதம் அல்ல, அதை நான் தேடக்கூடாது என்ற விவேகி இந்த இடத்துல. அதனால்தான் விவேகின்னு சொல்வதற்கு பதிலாக நாம் ஞானி என்று சொல்கின்றோம். பொருள் ஒன்றுதான், ஆனா இந்த இடத்துல ஞானம் பரபிரம்ம ஞானம், பரபிரம்மத்தை பற்றிய அறிவை இவன் அடைகின்றான். பிறகு இந்த இடத்திலேயும் சில காலம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பரபிரம்மத்தை பற்றிய அறிவை எப்படி அடைகின்றான்னா, எங்கோ ஒரு இடத்துல பரபிரம்மன் இந்த சொரூபமா அமர்ந்திருக்குங்கிற அறிவாக அவன் அடையவில்லை. எந்த சம்சாரியாக நான் இருந்தேனோ இந்த ஆத்மஸ்வரூபம்தான் அந்த பரபிரம்மன் என்ற அறிவை அடைகின்றான். ஆகவே ஞானி என்று சொல்லும் பொழுது மகா வாக்கிய ஞானி, தத்துவமசி என்ற ஞானத்தை இவன் அடைகின்றான். ஆனாலும் இங்கும் இவனுக்கு இந்த விவேகமானது அடிக்கடி நழுவி விடுகின்ற. இதற்கு முன்னாடியும் விவேகம் வந்தது, அதை நிலப்படுத்துறதுக்கு பாடுபட்டான். என்ன விவேகம் வந்தது, இந்த உலகம் நிலையற்றது, நான் நாடக்கூடாது, அது என்னுடைய பரம லட்சியம் அல்லங்கிற அறிவு வந்தது. ஆனா வைராகியமா அந்த அறிவு மாறுறதுக்கு பல காலங்கள் எடுத்தது. எந்த விவேகம், நிலையற்றது என்கின்ற விவேகம் வைராகியத்தை கொடுக்க பல காலமானது. அதே போல நான் பரம்பொருள் என்ற விவேகம் நிஷ்டை அடைய மீண்டும் பல காலங்கள் ஆகும். எப்பவுமே இந்த விவேக ரெண்டு விதமான விவேகம், ரெண்டு விதமான விவேகமும் நிஷ்டை அடைவதற்கு காலம் தேவைப்படுகிறது. முதல் விவேகம் வந்து நிலையற்றதுங்கிறது, அது நிஷ்டை அடையும் பொழுது அந்த விவேகத்தையே வைராக்கியம் என்று சொல்கின்றோம். விவேகம் பழுக்கும் பொழுது வைராக்கியம் ஆகிறது. இங்கு நான் பிரம்ம என்ற ஞானம் நிலைப்படும் பொழுது அவனை பகவான் கீதையில் ஸ்தித பிரஜ்ஞன், பரம பக்தன், குணாதீதன் என்றெல்லாம் அழைக்கின்றார். அப்ப இந்த ஞானமும் நிலைபெறணும். எந்த ஞானம்? நான் பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்ற அறிவும் நிலை பெற வேண்டும். அப்படி நிலை பெற்றால் அவன் ஞான நிஷ்டையை அடைகின்றான். இப்பொழுது அந்த பாதை நமக்கு புரிகின்றதல்லவா? முதலில் போகி. அந்த போகியாக இருக்கும் பொழுது தர்மம் ரொம்ப முக்கியம். தர்மப்படி இன்பத்தை அனுபவிக்கின்றான். தர்மத்தினுடைய விளைவாக அறிவு, விவேகம். விவேகம்ங்கிறது இந்த உலகம் நிலையற்றது, வாழ்க்கையில லட்சியம் என்ன என்பது. அந்த விவேகம் வைராகியமாக சில காலங்கள் பிடிக்கின்றது. சில சாதனைகள் செய்கின்ற அனைத்து தவமும் விவேகத்தை வைராகியமா கன்வெர்ட் பண்றது, மாற்றுவது. பிறகு இவன் குரு அருளை நாடுகின்றான், பிறகு விசாரம் செய்கின்றான், மீண்டும் ஒரு விவேகத்தை அடைகின்றான். அது ஆத்ம ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம். பிறகு அந்த ஞானத்திலிருந்தும் வீழ்ந்து விடுகின்றான். இந்த தேகாத்ம புத்தி அவனை எடுத்து விடுகின்றது. பிறகு மீண்டும் நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்கின்றான். அங்கும் சில காலம் இவன் பொறுத்திருக்க வேண்டும். பிறகு இறுதியாக ஞான நிஷ்டையை அடைகின்றான். இதுதான் ஆன்மீக பயணத்தினுடைய பாதை. எங்க போறதுனாலும் நமக்கு பாதை தெரிய வேண்டும். இதுதான் ஒருவன் ஆரம்பித்து இறுதியில் வந்து சேருகின்ற பாதை. இப்ப கடைசியில எங்கு வந்து சேர்ந்துள்ளான் என்றால், ஞான நிஷ்டையை அடைந்துள்ளான். இவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கான். அதனுடைய அர்த்தம் என்னென்ன? அதே வீட்டில இருந்திருக்கலாம், ஆனா இவனுக்குள்ள இது பயணம். இது வெளிய பயணம் அல்ல, எங்கோ இமயமலைக்கு ஓடுகின்ற பயணம் அல்ல. இவனுக்குள் இவன் செய்கின்ற பயணம். எங்கோ இருக்கின்ற போகி இப்பொழுது ஞான நிஷ்டனாக ஆகி உள்ளான். அந்த ஞான நிஷ்டை ஆனதற்கு பிறகு அவன் இந்த உலகத்தை பார்க்கின்றான். அப்பொழுது எப்படி இருக்கும் என்றால், அவன் இந்த உலகத்தை பார்த்து அவன் கூறுகின்றான், இந்த உலகத்தை நான் நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு குறையும் இல்லை. பிறகு உன்னிடத்தில் குறை இருக்கின்றதா? என்னிடத்திலும் ஒரு குறை இல்லை. நான் இனி உலகத்தையும் நிந்திக்கவில்லை, பிறகு நான் என்னையும் நிந்திக்கவில்லை. பிறகு நீ என்னதான் செய்கின்றாய், எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய உணர்வு என்ன? அதை தாயுமானவர் கூறுகின்றார், இந்த ஞான நிஷ்டையில் நான் இருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து வெளிப்படுவது என்ன? அதற்கு பதில்தான் ஆனந்த கழிப்பு. ஆனந்த கழிப்பு என்றால் என்னுடைய வெளிப்பாடு இப்பொழுது ஆனந்தமாக இருக்கின்றது. என்ன ஆனந்தம்னா, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் உலகத்தையும் குறை சொல்லவில்லை, என்னையும் குறை சொல்லவில்லை. ஆகவே என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை அனைத்தும் ஆனந்தமாக இன்பமாக இருக்கின்றது, மகிழ்வுடன் இருக்கின்றது என்று ஞான நிஷ்டையை அடைந்த சமயத்தில், ஞான நிஷ்டையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பாடல்கள் தான் இந்த ஆனந்த கழிப்பு என்ற 30 பாடல்கள். இப்பொழுது நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட பாடல் ஒரு சாதகன் எந்த நிலையிலிருந்து பேசிய பாடல் என்றால், ஞான நிஷ்டையிலிருந்து பேசிய பாடல்கள் தான் இவைகள். இதே தாயுமானவர் போகத்தில் இருக்கும் போதும் பேசியிருக்கார், பிறகு விவேகியாக இருந்து சில பாடலை பாடியிருக்கார். விவேகத்திலிருந்து வைராக்கியம் வரவில்லையே என்று தன்னை நொந்து கொண்டு எத்தனையோ பாடல்கள். பிறகு இறைவனுடைய பக்தி தேவை, குருவினுடைய அருள் தேவை என்று இவர் நாடி இருக்கின்ற சமயத்தில் பல பாடல்கள். அனைத்து சாதனைகளையும் செய்து முடித்து நான் நிறைவுடன் இருக்கின்றேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று மன நிறைவை வெளிப்படுத்திய பாடல்கள் தான் இந்த ஆனந்த கழிப்பு என்ற பகுதியில் இருக்கின்றது. ஆகவே இந்த பாடல்கள், சில பாடல்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புலப்படும் என்றால், இவர் தன்னை நிந்தித்ததெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான், எல்லா காலத்திலையும் தன்னை கீழ்மையாக பேசி நிந்தித்து இருக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் அதுவும் தேவைப்பட்டுள்ளது, பிறகு இந்த காலத்தில் அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய நிறைவை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் படித்து கடைசியில எதை அடையணும்னா மன நிறைவு. அந்த நிறைவிலிருந்து தான் நிறைவடைந்துள்ளேன், பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன், அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து விட்டேன் என்று இவர் இந்த பாடல்களை பாடுகின்றார். பிறகு இடையில சாதகர்களுக்கு வழிய சொல்ல போற, நான் இப்படி அடைஞ்சதற்கு இவ்விதம் வைராகியத்தை அடைந்தது காரணம், இந்த ஆசா பிசாசெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று இங்கு பாடுகிறார். இதற்கு முன்னாடி என்ன பாடுறார், இப்ப நம்ம பார்த்தமே அனைத்து குணக்கேடர் நான் தான், எல்லா குணத்திலும் கேடாக நான் இருக்கின்றேன் என்று தன்னையே நிந்தித்தார். பிறகு இங்கு என்ன சொல்றார், என் மனசுல ஒரு ஆசையும் இல்லை, மனம் நிறைந்துள்ளது, நான் அடைந்த பேற்றை எப்படி வெளியே சொல்ல முடியும், நான் பெற்ற ஒரு நிலையை என்னால் கூற முடியாது என்று ஆனந்தத்தினுடைய உச்சியிலிருந்து இவர் பாடுகின்றார். களிப்பு என்றால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல், மது உண்டு களித்தான் என்று சொல்வார்கள். ஆனந்த களிப்பு என்றால் தன்னுடைய ஆனந்தத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். எந்த நிலையிலிருந்து என்றால், ஞான நிஷ்டையை அடைந்த பின் இந்த பாடலை நமக்கு பாடியுள்ளார். தெரிந்தோ தெரியாமலேயோ புஸ்தகத்திலே இதை கரெக்டா கடைசியில போட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்துல போட்டா குழப்பம்தான் வரும். முதல்ல ஆனந்தத்தை சொல்லிட்டு பிறகு தன்னை நிந்திச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும். ஆகவே சரியாக இறுதியில் இது வந்துள்ளது. ஆனா மற்ற இடங்கள்ல மாறி மாறி இருக்கு. ஒரு இடத்துல நிந்திப்பார், ஒரு இடத்துல தான் மகிழ்ச்சியை அடைந்தேன்னு சொல்லுவார். அப்படி இடையில மாறி மாறி இருக்கின்றது. அதுல ஆனந்த கழிப்பு மிக அழகாக தான் என்ன நிலையை அடைந்தேன் என்று தான் வெளிப்படுத்துகின்ற நிலை. பிறகு இதை நம்ம எடுத்துக்கொண்டது எதற்கு என்றால், அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம். பிறகு இந்த நிலையில் இருப்பதுதான் மோட்சம்னு தெரிந்து கொண்டால் நமக்கும் இந்த நிலையில் வர ஒரு உற்சாகமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இப்ப இந்த முகவுரையுடன் நாம் இனி ஆனந்த கழிப்புக்கு செல்ல வேண்டும். இதில் ஏற்கனவே ஒரு கருத்தையும் பார்த்துள்ளோம், அதையும் இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இந்த தாயுமானவர் பாடல்களில் இருந்து ஒரு தத்துவத்தை நாம் நிர்ணயம் செய்யக்கூடாது. ஒரு தத்துவத்தை, அதாவது துவைதம் உண்மையா அல்லது அத்வைதம் உண்மையா அல்லது முப்பொருள் உண்மையா, சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்ற உலகம் பதி பசு பாசம் இது சத்தியமா என்கின்ற தத்துவத்தை நிர்ணயிக்க இவர் எழுதவில்லை. அதை நிர்ணயிக்க என்று அதற்கென்று சில நூல்கள் இருக்கின்றன. அதனாலதான் இந்த பாடலை எல்லோரும் எடுத்துக் கொள்வார்கள். அத்வைதிகளும் எடுத்துக் கொள்வார்கள், விசிஷ்டாத்வைதிகளும் எடுத்துக் கொள்வார்கள், சைவ சித்தாந்திகளும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள், தவறில்லை. இது ஒரு தத்துவத்தை நிர்ணயிக்க கூறவில்லை. பிறகு சாதகனை உற்சாகப்படுத்த இந்த பாடல்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறகு இனியொரு எச்சரிக்கையும் இங்கு நாம் பார்க்க வேண்டும். உண்மையில் தாயுமானவர் பாடல் தத்துவத்தை நிர்ணயிக்க சொல்லாத காரணத்தினால் ஒரு முறையான உபதேசத்துக்கு பயன்படுகின்ற பாடல் அல்ல. இப்ப நம்ம விவேக சூடாமணின் ஒரு நூல் படித்தோம், அதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு உபதேசம் டீச்சிங்க்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஒரு சிஷ்யன் அறிமுகப்படுத்துறது, குருவை அறிமுகப்படுத்துறது, கேள்விகள் கேட்பது, படிப்படியாக எடுத்து செல்வது, அப்படிப்பட்ட முறையை அதற்கென்ற நூலில் தான் நாம் பார்ப்போமே தவிர இங்க எல்லாம் அப்படி இருக்காது. கருத்துக்கள் இங்கும் அங்குமாக மாறி மாறி வர இருக்கும். ஆனாலும் நாம் ஒரு மாற்றத்துக்காக எடுத்துக்கொண்டோம். எதற்குனா இதிலிருந்து சில உற்சாகத்தை அடைவோம். பிறகு என்னுடைய திட்டமும் என்னவென்றால், இந்த ஆனந்த கழிப்பு ஒவ்வொரு செயலாக எடுத்துக்கொண்டு அதில் முதலில் அதனுடைய பொழிப்புரையை பார்த்து விடுவோம். அது உங்களுக்கு புரிந்துவிடும், மிக எளிமையான தமிழ் தான். அதற்கு பிறகு அதிலிருந்து சில சொற்களை எடுத்து வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் பேசப்பட்ட கருத்துக்களை உள்ளே நாம் நுழைக்க இருக்கின்றோம். நம்ம இஷ்டம்தான், ஒரு செயலை எடுத்துட்டு 10 கிளாஸ் வேணாலும் பேசலாம், அல்லது 10 நிமிஷத்துல வேணாலும் நிறுத்தலாம், நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் சிந்திக்கலாம். நம்ம என்ன செய்ய போகின்றோம்?